உதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
பக்ரீத் புனித நாளை கொண்டாடி மகிழும் நம் இஸ்லாமிய அன்பு உறவுகளுக்கு வத்திக்கான் வானொலி குடும்பத்தினரின் அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் மகிழ்வின் மந்திரம், விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். மகிழ்வின் மந்திரம், தேங்கி நிற்கும் நீர் பயனற்றது.
அன்பின் மகிழ்வு திருத்தூது அறிவுரை மடலில் மேய்ப்பு பணி சார்ந்த ஒரு சில கண்ணோட்டங்கள் என்று தலைப்பிடப்பட்டுள்ள ஆறாம் பிரிவில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்கியுள்ள கருத்துக்கள் 60 பத்திகளில் பதிவாகியுள்ளன. இவற்றில் இளம் தம்பதியர் திருமண வாழ்வை துவக்கும் போது முதல் சில ஆண்டுகளில் திரு அவை அவர்களுடன் எவ்வாறு உடன் பயணிக்க வேண்டும் என்பதை விளக்கி கூறியுள்ளார். இப்பகுதியில் திருமண உறவில் உருவாகக்கூடிய தேக்க நிலையை பற்றி 219 மற்றும் 220 ஆகிய இரு பத்திகளில் திருத்தந்தை அக்கறையுடன் கூறும் கருத்துக்களின் சுருக்கம் இதோ.
தேங்கி நிற்கும் நீர் எதற்கும் பயனில்லை என்ற முதுமொழி நினைவுக்கு வருகிறது. திருமண வாழ்வின் முதல் ஆண்டுகளில் தம்பதியரின் அன்பு தேக்க நிலையை அடைந்தால் வாழ்வை இணைந்து தொடர்வதற்கு தேவையான உந்து சக்தியை அவர்கள் இழக்க நேரிடும். இளமையான அன்பு மிகுந்த நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை நோக்கி நடனமாடியபடியே செல்ல வேண்டும். இந்த முதல் ஆண்டுகளில் உருவாகும் வாதங்கள், மோதல்கள், பிரச்சினைகள் ஆகியவற்றை தாண்டி பரந்து விரிந்த பார்வையை தரும் புளிக்காரமாக நம்பிக்கை செயல்படுகின்றது. மேலும் இந்த நம்பிக்கை நிகழ்காலத்தை முழுமையாக வாழவும் அதன் வழியே உறுதியான எதிர்காலத்தை உருவாக்கவும் உதவுகின்றது.
பல்வேறு நிலைகளில் மேற்கொள்ளப்படும் இந்த முயற்சி தாராள மனம் மற்றும் தியாகம் ஆகியவற்றிற்கு அழைப்பு விடுக்கின்றது. ஒருவர் ஒருவர் மீது முதலில் தோன்றும் சக்தி மிகுந்த ஈர்ப்பு நாளடைவில் அடுத்தவர் தன் வாழ்வின் ஓர் அங்கம் என்பதை உணர வைக்கின்றது. அடுத்தவரின் மகிழ்வை தன் மகிழ்விற்கு மேலாக கருதி திருமண வாழ்வை இருவரும் இணைந்து மேற்கொள்ளும் முயற்சியாக காண உதவுகின்றது. அன்பு முதிர்ச்சியடையும் போது கலந்துரையாடல், பரிமாற்றம் ஆகியவற்றை இளம் தம்பதியர் கற்றுக்கொள்கின்றனர். திருமண வாழ்வின் ஒவ்வொரு புதிய நிலையிலும் இந்த கலந்துரையாடலும் பரிமாற்றமும் தொடர்ந்து நிகழ வேண்டும். குடும்ப வாழ்வில் தம்பதியர் தனித்தனியே முடிவெடுக்காமல் இணைந்து முடிவெடுக்க வேண்டும். திருமண வாழ்வில் ஒருவர் வெல்வதும் ஒருவர் தோற்பதும் கிடையாது, இருவரும் இணைந்து வெற்றியடைய வேண்டும். விவிலிய தேடல் திருப்பாடல் 15 இறைவனோடு குடியிருப்போர் பகுதி 2. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்?
எனது அருமை அன்புள்ளங்களே, இவ்விரு கேள்விகளுடன் துவங்கும் 15 திருப்பாடலில் நமது தேடல் பயணத்தை சென்ற வாரம் துவங்கினோம், இன்று தொடர்கின்றோம். இவ்விரு கேள்விகளை எழுப்பிய தாவீது அவற்றிற்குரிய பதிலை அடுத்த 4 இறைவாக்கியங்களில் வழங்கியுள்ளார். இந்த 4 இறைவாக்கியங்களில் அவர் பட்டியலிடும் பல பண்புகளின் சுருக்கத்தை நாம் 2 இறைவாக்கியத்தில் இவ்வாறு காண்கின்றோம்.
மாசற்றவராய் நடப்போரே இன்னோர் நேரியவற்றைச் செய்வர், உளமாற உண்மை பேசுபவர்.
அன்பு இதயங்களே, மாசற்ற நடத்தை, நேரிய செயல்கள், உளமாற உண்மை பேசுதல் என்ற 3 பண்புகள் இறைவனை நெருங்கிச் செல்லவும் அவருடன் வாழவும் தேவையான பண்புகள் என்று தாவீது கூறியுள்ளார். இந்த 3 அம்சங்களையும் கெவின் ஜோன்ஸ் என்ற விவிலிய விரிவுரையாளர் கால்கள், கரங்கள், இதயம், வாய் ஆகிய உறுப்புகளுடன் அடையாளப்படுத்தி தன் விரிவுரையை வழங்கியுள்ளார்.
அன்பு இதயங்களே, மாசற்ற வழிகளில் நடப்பவர்களின் கால்கள் தங்களுக்கு முன் வாழ்ந்த நல்லார் வகுத்த பாதைகளில் நடைபோடுவதோடு நிறுத்திவிடுவதில்லை. அவர்களது வாழ்வில் குறுக்கிடும் பாதைகள் கோணல் மாணலாக இருந்தாலும், அவை தூய்மையற்ற பாதைகளாக இருந்தாலும், அவற்றை தூய்மையான நேரான வழியாக மாற்றி அவற்றில் பயணிக்கின்றனர். அத்துடன் அவர்களை பின்தொடரும் மற்றவர்கள் நேரிய வழிகளில் பயணிக்கவும் உதவுகின்றனர் என்று ஜோன்ஸ் அவர்கள் கூறியுள்ளார்.
அன்பு இதயங்களே, நம்மில் பலர் சில வேளைகளில் மாசற்ற வழிகளில் நடப்பதையும் வேறு சில வேளைகளில் இந்த உலகம் காட்டும் வழிகளில் நடப்பதையும் மாறி மாறி தெரிவு செய்கின்றோம். உலக வழிகளோடு நாம் கொள்ளும் சமரச முயற்சிகளை குறித்து திருத்தூதரான புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2 Thessalonians 2:6 வெப்பமான சில கேள்விகளை எழுப்பியுள்ளார்.
நம்பிக்கை கொண்டிராதவரோடு உங்களை பிணைத்துக் கொள்ள வேண்டாம். இறைவனுக்கு ஏற்புடைய நெறிக்கு நெறிக்கேட்டோடு என்ன உறவு? ஒளிக்கு இருளோடு என்ன பங்கு? கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு? நம்பிக்கை கொண்டோருக்கு நம்பிக்கை கொண்டிராதவரோடு என்ன தொடர்பு?
அன்பு நெஞ்சங்களே, இத்தகைய சமரசங்கள் இன்றி மாசற்றவராய் நடப்போர் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தங்கள் வழியிலிருந்து விலகாமல் மற்றவர்களையும் நல்வழிக்கு அழைத்துச் செல்லும் சக்தி பெற்றுள்ளனர்.
அன்பு நெஞ்சங்களே, மாசற்ற வழியில் நடப்போர் தீமையோடு சமரசம் செய்ய மாட்டார்கள் என்பதை சிந்திக்கும் இவ்வேளையில் அருள்பணி ஸ்டான் சுவாமி மீண்டும் நம் நினைவுகளில் நிழலாடுகின்றார். ஒடுக்கப்பட்ட பழங்குடியினருக்காகவும் தலித் மக்களுக்காகவும் நீதியின் வழியில் போராடி வந்த அருள்பணி ஸ்டான் அவர்களுக்கு நடுவன் அரசின் தவறான வழிகளுடன் சமரசம் செய்து கொள்ளவோ அல்லது அரசியல் தலைவர்கள் செய்யும் அநீதிகளைக் கண்டு கண்களை மூடிக்கொள்ளவோ பல வழிகளில் மறைமுகமாகவோ நேரடியாகவோ சோதனைகள் சுழன்று வந்தன. இருப்பினும் அவர் தன் நேரிய வழியிலிருந்து சற்றும் விலகிச் செல்லவில்லை. அன்பு இதயங்களே, அருள்பணி ஸ்டான் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன் அவர் பதிவு செய்த ஒரு காணொளியில் தன்னை எவ்வழியிலாவது கைது செய்வதற்கு அரசு பின்பற்றி வரும் அநீதியான வழிமுறைகளை பற்றி தன் கருத்துக்களை தெளிவாக பதிவு செய்துள்ளார்.
எனக்கு நிகழ்ந்து கொண்டிருப்பது எனக்கு மட்டும் நிகழ்வது அல்ல. இது இந்தியா முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஒரு வழிமுறை. தற்போது ஆட்சியில் இருக்கும் சக்திக்கு எதிராக குரல் எழுப்பியதால், கேள்விகள் கேட்டதால் முற்போக்கு சிந்தனையாளர்கள், வழக்கறிஞர்கள், எழுத்தாளர்கள், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், மாணவர் தலைவர்கள் சிறைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்பதை அனைவரும் அறிவோம். இந்த அடக்குமுறைக்கு நாம் அனைவருமே உட்படுத்தப்பட்டுள்ளோம். இந்த அடக்குமுறைக்கு உள்ளானவர்களில் ஒருவனாக நானும் இருப்பதில் ஒரு வகையில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் அமைதியான ஒரு பார்வையாளன் அல்ல, இந்த அரசியல் விளையாட்டின் ஒரு பகுதியாகிவிட்டேன். அதற்கான விலையை கொடுக்க தயாராக இருக்கிறேன்
என்று அருள்பணி ஸ்டான் அவர்கள் கூறினார்.
அன்பு இதயங்களே, தான் பணியாற்றி வந்த பகுதியில் அநீதிகள் பெருகியிருந்தாலும் அங்கு தன் பாதங்களை பதித்து அந்த பகுதியை தூய்மையாக்க அருள்பணி ஸ்டான் சுவாமி அவர்கள் முயன்றார். இன்று அவர் இந்திய அடித்தட்டு மக்களின் வரலாற்றில் தன் பாதங்களை பதித்துச் சென்றுள்ளார். புனிதமற்ற இடங்களையும் புனிதமாக்கும் சக்தி பெற்றது நல்லாரின் பாதம். நல்வாழ்வை அல்லது நற்செய்தியை கொணர்வோரின் பாதங்கள் எவ்வளவு அழகானவை என்பதை இறைவாக்கினர் எசாயா இவ்வாறு வியந்து கூறியுள்ளார்.
இறைவாக்கினர் எசாயா 52. நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் வருவோரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன.
அன்பு இதயங்களே, நன்னெறியில் நடப்போர் நேரியவற்றை செய்வர் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறியுள்ளதை விவிலிய விரிவுரையாளர் கெவின் ஜோன்ஸ் அவர்கள் கரங்கள் என்ற உடல் உறுப்புடன் இணைத்து விளக்கம் அளித்துள்ளார். நாம் கடவுளின் கரங்களால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதால் நமது கரங்களும் உன்னதமானவற்றை செய்வதற்கு மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளன என்பதை திருத்தூதரான புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய 2 Thessalonians 2 இவ்வாறு கூறியுள்ளார்.
நாம் கடவுளின் கைவேலைப்பாடு, நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கின்றார்.
அன்பு இதயங்களே, மாசற்றவராய் நடந்து நேரியவற்றை செய்வோர் உளமாற உண்மை பேசுவர் என்பது 15 திருப்பாடலில் கூறப்பட்டுள்ள 3 பண்பு. இதை குறித்து காட்ட விவிலிய விரிவுரையாளர் ஜோன்ஸ் அவர்கள் இதயம் மற்றும் வாய் என்ற அடையாளங்களை பயன்படுத்தியுள்ளார். நல்லார் பேசும் உண்மைகள் வெறும் வாய் வார்த்தைகளாக பேசப்படும் உண்மை அல்ல, அவை உளமாற பேசப்படும் உண்மை என்று தாவீது சிறப்பாக குறிப்பிட்டுள்ளார். இதே எண்ணத்தை உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்ற சொற்களில் இயேசுவும் தெளிவாக கூறியுள்ளார். அன்பு இதயங்களே, வெறும் வாய் சொல்லால் கடவுளை புகழ்ந்துவிட்டு உள்ளத்தளவில் அவரிடமிருந்து விலகி இருந்தோரை இறைவாக்கினர் எசாயா இவ்வாறு விவரிக்கின்றார்.
இறைவாக்கினர் எசாயா பிரிவு 29. என் தலைவர் கூறுவது இதுவே, வாய்ச்சொல்லால் இம்மக்கள் என்னை அணுகுகின்றனர், உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு தொலையில் இருக்கின்றது. அவர்களது இறை அச்சம் மனனம் செய்த வெறும் மனித கட்டளையை சார்ந்ததே.
உதட்டினால் இறைவனை போற்றும் வேளையில் உள்ளத்தால் அவரிடமிருந்து விலகி இருக்கும் பரிசேயர்களின் வெளிவேடத்தை குறித்து இயேசு பேசிய போது இறைவாக்கினர் எசேயாவின் இந்த கூற்றை மீண்டும் நினைவுறுத்தினார் என்பதை நாம் நற்செய்திகளில் காண்கின்றோம்.
அன்பு இதயங்களே, இறைவனின் கூடாரத்தில் தங்கவும் அவரது திருமலையில் குடியிருக்கவும் தகுதியுள்ளவர்களின் சொல், செயல், வாழ்க்கை முறை எவ்வாறு அமையும் என்பதை 15 திருப்பாடலின் 2 இறைவாக்கியத்தில் கூறிய தாவீது தொடர்ந்து 3, 4, 5 ஆகிய இறைவாக்கியங்களில் கூறுவதை 2 இறைவாக்கியத்தின் விளக்கமாக நாம் காணலாம். இந்த 3 இறைவாக்கியங்களில் தாவீது கூறும் 8 பண்புகளை பட்டியலிடுவோம்.
தம் நாவினால் புறம் கூறார்,
தம் தோழருக்கு தீங்கிழையார்,
தம் அடுத்தவரை பழித்துறையார்,
நெறிதவரை நடப்போரை இழிவாக கருதுவர்,
ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர்,
தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார்,
தம் பணத்தை வட்டிக்கு கொடார்,
மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார்.
அன்பு இதயங்களே, நல்லாரின் பண்புகளை இவ்வாறு விளக்கிக் கூறும் தாவீது இறுதியில் இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர் என்ற ஆசி மொழியுடன் 15 திருப்பாடலை நிறைவு செய்கின்றார்.
அன்பு இதயங்களே, தாவீது வழங்கியுள்ள பண்புகளின் பட்டியலை காணும்போது ஒரு முக்கிய கேள்வி எழுகின்றது. ஆண்டவரோடு தங்குவோரின் பண்புகளை கூறும்போது கடவுள் பக்தி, இடைவிடாத ஜெபம் போன்ற பண்புகளை தாவீது குறிப்பிடாமல் இருப்பது ஏன் என்ற கேள்வி எழுகின்றது. உன்னதமான மனித தன்மையோடு வாழ்ந்தாலே போதும் நாம் இறைவனோடு வாழ முடியும் என்பதை இத்திருப்பாடல் நமக்கு உணர்த்துகின்றது.
அன்பு இதயங்களே, 2 வாழ்ந்த இறையியல் மேதை புனித இரேனியஸ் அவர்கள் கிறிஸ்துவ வாழ்வின் சாரம் என்ன என்பதை கூற, த க்ளோரி ஆஃப் காட் இஸ் அ ஹியூமன் பீயிங் ஃபுல்லி அலைவ், அதாவது ஒரு மனித பிறவி முழுமையாக வாழ்வதே இறைவனின் மகிமை என்று கூறினார். அந்த புகழ்பெற்ற எண்ணத்தை நாம் 15 திருப்பாடலில் மீண்டும் ஒரு முறை உணர்ந்துள்ளோம்.
இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள்.
தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அரசு தலைவர் ஜேக்கப் ஜூமா அவர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து அந்நாட்டில் அண்மை நாட்களாக பதட்ட நிலைகள் இடம்பெற்று வரும் வேளை அந்நாட்டிற்காக அனைவரும் இறைவேண்டல் செய்யுமாறு அந்நாட்டு கர்தினால் வில்ஃபிரட் நாப்பியர் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். ஜூலை 18 இஞாயிறு மூவேளை ஜப உரையின் இறுதியில், தென்னாப்பிரிக்காவில் அமைதி நிலவவும் உதவி தேவைப்படும் மக்களுக்கு அனைத்து உதவிகளும் ஆற்றப்பட வேண்டும் எனவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விண்ணப்பித்ததற்கு டர்பன் உயர்முறை மாவட்ட முன்னாள் பேராயரான கர்தினால் நாப்பியர் அவர்கள் நன்றி தெரிவித்தார். தென்னாப்பிரிக்காவின் தற்போதைய நிலைமை குறித்து வத்திக்கான் செய்திகளுக்கு பேட்டியளித்த கர்தினால் நாப்பியர் அவர்கள், தென்னாப்பிரிக்காவுக்காக திருத்தந்தை மேற்கொண்டு வரும் ஜெபங்கள் அந்நாட்டிற்காக திரு அவை முழுவதும் ஜெபிக்கின்றது என்பதன் அடையாளம் என்று கூறினார். தென்னாப்பிரிக்காவை தற்போது முடக்கி போட்டிருக்கும் கலவரங்களும் வழிப்பறி கொள்ளைகளும் அந்நாட்டில் 1994 மக்களாட்சி அமைக்கப்பட்ட பின்னர் இடம்பெறும் கடுமையான வன்முறைகள் என்று செய்திகள் கூறுகின்றன.
உடன்பிறப்புகளுக்கு இடையே இடம்பெறும் கலவரங்கள் நரகத்தின் வாயில்களை திறந்துவிடும் என்று பாக்தாத் கல்தேய வழிபாட்டு முறை முதுபெரும் தந்தை கர்தினால் லூயிஸ் ரஃபேல் சாக்கோ அவர்கள் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். பக்ரீத் விழாவுக்கென முஸ்லிம் உடன்பிறப்புகளுக்கு செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ள கர்தினால் சாக்கோ அவர்கள் பாக்தாதில் இடம்பெற்ற தற்கொலை குண்டுவெடிப்பு பற்றி கவலை தெரிவித்துள்ளார். அன்பு முஸ்லிம் சகோதரர்களே, நமக்கு இரு வழிமுறைகளே உள்ளன என்று கூறியுள்ள கர்தினால் சாக்கோ அவர்கள் ஈராக் நாடு முழுமையாக மீள்கட்டமைக்கப்படுவதற்கு நாம் ஒன்றிணைந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அல்லது நமது போராட்டங்களை நிரந்தரமாக்கி நரகத்தின் வாயில்களை திறக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜூலை 19 இத்திங்கள் மாலையில் பாக்தாதின் சாதிர் புறநகரின் மக்கள் நெருக்கடி மிகுந்த சந்தையில் இடம்பெற்ற தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதலில் குறைந்தது 35 இறந்துள்ளனர் மற்றும் 60 மேற்பட்டோர் காயமுற்றுள்ளனர்.
கோவிட் 19 பெருந்தொற்றின் தொடர் அலைகளையும் இயற்கை பேரிடர்களையும் எதிர்கொள்ள களம் காணும் ஆற்றல்சார் இளையோர் உருவாக்கப்படுமாறு தமிழக ஆயர் பேரவையின் இளைஞர் பணிக்குழுவின் தலைவரான கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் நசரேன் சூசே அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். இவ்வாண்டு 1 தமிழகம் முழுவதும் சிறப்பிக்கப்படும் 18 இளையோர் ஞாயிறுக்கென மெய்ப்பு பணி சுற்றுமடல் ஒன்றை வெளியிட்டுள்ள ஆயர் நசரேன் சூசே அவர்கள் இளையோர் மீது திரு அவை அக்கறை கொண்டிருப்பதை உணர்த்துமாறும் இயேசுவுக்கு சான்று பகரும் நம் வாழ்வால் இளையோர் உந்துதல் பெற உதவுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். பெருந்தொற்று சூழலால் கடுமையான பாதிப்பிற்கு ஆளாகியுள்ள இளையோருக்கு கருணை காட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே நாம் ஒரு புதிய உலகினை கட்டியெழுப்ப முடியும் என்பதனை தாய் திரு அவை உணர்ந்துள்ளது என்று கூறியுள்ள ஆயர் நசரேன் அவர்கள் பெருந்தொற்று காலத்தில் தமிழக இளையோர் ஆற்றி வரும் நற்பணிகள் பற்றி விரிவாக குறிப்பிட்டுள்ளார்.
பாகிஸ்தான் கராச்சியின் கத்தோலிக்க ஃபோக்கோலாரே அமைப்பு, காரித்தாஸ் நிறுவனம் மற்றும் உயர் மறைமாவட்ட உதவி அமைப்புகள் இணைந்து ஏழை மாணவர்களுக்கு புத்தகங்கள், எழுது பொருட்கள், உணவு ஆகியவற்றை வழங்கி வருகின்றன. சமுதாய மற்றும் பொருளாதார ஏணியில் ஏறுவதற்கு கல்வியே முக்கியம் என்பதை உணர்ந்தவர்களாக ஏழ்மையின் காரணமாக அதனை தொடர முடியாமல் இருக்கும் சிறார்களுக்கு தேவையான உதவிகளை ஆற்ற பாகிஸ்தானின் கத்தோலிக்க உதவி அமைப்புகள் ஒன்றிணைந்து உதவி செய்துள்ளன.
கொலம்பியாவில் தற்போது இடம்பெறும் வன்முறைகளால் தங்கள் நம்பிக்கையை இழக்காமல் இயேசுவின் குரலுக்கு செய்மடுத்து தொடர்ந்து நடைபோட வேண்டும் என மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் அந்நாட்டு ஆயர்கள். வருமான வரி கட்டுவதற்காக குறிக்கப்பட்டுள்ள வருமான வரம்பை குறைப்பதற்கு கொலம்பிய அரசு முன்வைத்துள்ள பரிந்துரைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் April 28 இடதுசாரி கட்சிகளால் துவக்கி வைக்கப்பட்ட தேசிய அளவிலான போராட்டம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருப்பது குறித்து கவலையை வெளியிட்டுள்ளனர் அந்நாட்டு ஆயர்கள். July 20 இச்செவ்வாயன்று கொலம்பியாவில் கொண்டாடப்பட்ட தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இச்செய்தியை வெளியிட்டுள்ள ஆயர்கள் பகைமை மற்றும் பிரிவினைகளின் பாதையில் நாட்டை இழுத்துச் செல்ல முயல்வது மேலும் கேடு விளைவிப்பதாகவே இருக்கும் என எச்சரித்துள்ளனர்.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாண்டு September ஸ்லோவாக்கியா நாட்டிற்கு மேற்கொள்ளவிருக்கும் திருத்தூது பயணம் அந்நாட்டின் ருத்தேனியன் பைசன்டைன் வழிபாட்டு முறை கத்தோலிக்கருக்கு முக்கியம் வாய்ந்ததாக அமையும் என்று CNA கத்தோலிக்க ஊடகம் கூறியுள்ளது. ஸ்லோவாக்கியா நாட்டின் பிரஸ்டோவ் நகரில் அந்நாட்டின் 2,00,000 மேற்பட்ட ருத்தேனியன் பைசன்டைன் வழிபாட்டு முறை கத்தோலிக்கரில் பெரும்பான்மையினோர் வாழ்கின்றனர் என்றும் அந்த நகருக்கு திருத்தந்தை செல்வது அக்கத்தோலிக்கருக்கு முக்கிய ஆண்டு நிறைவை கொண்டாடுவதாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இவ்வாண்டு April ஸ்லோவாக்கியா மற்றும் உலகின் அனைத்து பகுதிகளிலும் வாழ்கின்ற ருத்தேனியன் பைசன்டைன் வழிபாட்டு முறை கத்தோலிக்கர் தாங்கள் திருப்பிடத்தோடு இணைந்ததன் 375 நிறைவை சிறப்பித்தனர்.
நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.